ഇന്നൽഹംദലില്ലാഹ് അല്ലദീ ലാ തറാഹുൽ ഉയൂൻ വലാ തുഖാലിതുഹുൽ ദുനൂൻ വലാ യഖിഫുഹുൽ വാസിഫൂൻ വലാ തുഗയ്യിറുഹുൽ ഹവാദിസ് വലാ യഖ്ഷ ദവാഇർ യഅലമു മസാഖീലൽ ജിബാൽ ومكائل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاه والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم റവാഹുൽ ഇമാമുൽ ബുഖാരി ഫി സഹീഹി. അളവറ്റ അരുളാലൻ നികരറ്റ അൻപുടയോൻ അല്ലാഹുടേ പേർ കൊണ്ട് ആരംഭം ചെയ്യേ. ഇന്ന് അഖിലങ്ങൾ അനൈത്തെയും പടൈത്ത് പരിപാലിക്കൂടിയ വല്ല നായൻ അല്ലാഹ് ഒരുവനുക്ക് അനൈത്തു പുഹളും ഉരുത്താകട്ടും. മേലും ഉത്തമ തൂതർ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർ മീതിലും അന്നവർകളது போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களே துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒத்தியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சங்கை மிக்க ரமலான் என்ற மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரமலான் என்ற இந்த சங்கையான மாதம் எங்களது உள்ளங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஒளியூட்டிக் கொண்டிருக்கிறது. மேலதிகமாக இன்றைய தினம் ரமலானுடைய மாதத்தின் மூலம் அல்லாஹ் எங்களது உணர்வுகளுக்கும் உள்ளங்களுக்கும் ஆன்மீக ஒளியூட்டியது மட்டுமல்லாது, இன்றைய தினத்தை தன்னுடைய அருள்மலையை அல்லாஹ் துளிகளாக தாரைகளாக பொழிய வைத்ததன் மூலம் ஒரு அமைதியான மனோரம்யமான ஒரு சீதோஷன நிலையையும் அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி அவனது அருளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் அடைந்திருக்கும் இந்த ரமலான் பொருளாதார ரீதியாக வாழ்வாதார ரீதியாக முழு நாடும் முஸ்லிம் சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு காலப்பிரிவாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் எமது நாட்டில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியிலும் தேசிய ரீதியிலும் மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விலைவாசி ஏறியிருக்கிறது என்ற கூக்குரல்கள் ஆங்காங்கே முன்வைக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலேதான் இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சினைக்கு வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சர்வதேச மட்டங்களிலும் தேசிய மட்டங்களிலும் பல வகையான முன்னெடுப்புகளும் செயல் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்றாலும் ஒரு சமூகத்துடைய பொருளாதார சரிவை சீரமைக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகத்துடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால், அது வெளிப்படையான பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளினால் மாத்திரம், அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளினால் மாத்திரம் சாத்தியப்படக்கூடியது அல்ல. மாற்றமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் சீரமைக்கப்படுவதன் மூலம், உள்ளங்களில் ஆன்மீக நீரூற்று பாய்வதன் மூலமாகத்தான் மனிதர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கும் பொருளாதார சரிவுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல வகையான செயல் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இந்த பொருளாதார சரிவுக்கும் மக்களது வாழ்வாதார பிரச்சினைக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான இரண்டு வகையான திட்டங்களை இஸ்லாம் எமக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கிறது. அதிலே முதன்மையானது ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டம், இரண்டாவது சதகா என்ற கூட்டுறவு திட்டம். இந்த இரண்டு வகையான பொருளியல் திட்டங்களின் ஊடாக ஒரு சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு காணலாம், பொருளாதார சரிவை இல்லாமலாக்கலாம், வறுமையை ஒழித்து கட்டலாம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. இது வெறும் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாகவும் ஒரு தியரியாகவும் மட்டுமாக இஸ்லாம் இதனை சொல்லிவிடாமல் வரலாற்றில் நிரூபித்தும் காட்டியிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ஜகாத் என்ற, சதகா என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம், கூட்டுறவு திட்டத்தின் மூலம் சமூகத்துடைய வறுமையை ஒழித்து கட்டலாம், ஏழை மக்களுடைய வாழ்வாதார தரத்தை உயர்த்தலாம் என்பதனை இஸ்லாம் வரலாற்றில் நிரூபித்து காட்டியிருக்கிறது. இமாம் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபுல் அம்வால் என்ற நூலிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் அப்துல் ஹமீத் இப்னு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் ஈராக்குடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய கடிதம் எனக்கு வருகிறது, முஸ்லிம்களுடைய ஈராக்குடைய பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளத்தை நீங்கள் உங்களது பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கடிதம் வருகிறது. அவர்கள் ஈராக்கிலே உள்ள ஏழைகளை எல்லாம், மிஸ்கீன்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒரு பட்டியல் இட்டு அனைவருக்குமான கொடுப்பனவுகளை பைத்துல் மாலில் இருந்து அவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கி முடித்ததன் பின்னால் அவர்கள் மறுபடி பதில் கடிதம் எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் மக்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை, மக்களுக்கு தேவையான நிதி ஏற்பாடுகளை நான் செய்து முடித்து விட்டேன், ஆனாலும் பைத்துல் மாலில் இன்னும் பொருளாதாரம் நிறைந்துதான் இருக்கிறது, இன்னும் பைத்துல் மால் நிரம்பி வழிகிறது என்று அவர்கள் பதில் கடிதம் எழுதுகிறார்கள். அதே போன்று இமாம் யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பாசனி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அலா சதகாத் இஃப்ரிகியா, ஆப்பிரிக்கா நாட்டுடைய ஜகாத்தை வசூலித்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள். நான் அங்கே சென்று மக்களுடைய ஜகாத்தை வசூலித்தேன். இந்த ஜகாத்தை விநியோகம் செய்வதற்காக நான் ஏழைகளை தேடி பார்க்கிறேன். ஒரு சில ஏழைகளுக்கு நான் ஜகாத்தை பகிர்ந்தளித்தேன். ஆனாலும் திரட்டப்பட்ட, சேர்க்கப்பட்ட அனைத்து ஜகாத்துடைய பணங்களையும் கால்நடைகளையும் மக்களுக்கு பங்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஏழைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வகது அஹ்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அன்னாஸ், அந்த காலத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்த அனைத்து முஸ்லிம்களையும் ஜகாத் பெற தகுதியற்ற செல்வந்த நிலையில் உள்ளவர்களாக தன்னிறைவு பெற்றவர்களாக இவர்கள் மாற்றியமைத்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஜகாத் என்ற, சதகா என்ற வறுமை ஒழிப்பு திட்டமும் கூட்டுறவு திட்டமும் மிகச்சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டதன் விளைவாக சமூகத்தின் ஏழ்மை பிரச்சினைக்கு, வாழ்வாதார பிரச்சினைக்கு எமது முன்னோர்களால் தீர்வு காண முடிந்தது. கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத்தின் மூலம் சமூகத்துடைய வாழ்வாதார பிரச்சினையை, சமூகத்துடைய பொருளாதார சரிவை அவர்கள் சீரமைத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இது எப்படி சாத்தியப்பட்டது என்பது ஒரு ஆச்சரியமான, நியாயமானது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு மிக பிரதானமான இரண்டு காரணிகள் இருக்கின்றன. முதலாவது, ஜகாத் என்றால் என்ன, சதகா என்றால் என்ன என்பதனை மிக துல்லியமாக முன்னோர்கள் பிரித்தறிந்து வைத்திருந்தார்கள். ஜகாத்துக்கான வரைமுறைகள் என்ன, ஜகாத்துக்கான கட்டுப்பாடுகள் என்ன என்பதனை மிகச் சரியாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஜகாத் என்ற இந்த திட்டத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முறையில் எப்படி மிகச் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனையும் அவர்கள் மிகச் சரியாக விளங்கி அந்த முறைக்கு ஏற்ற வகையில் ஜகாத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். இதன் மூலமாகத்தான் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினைக்கு அவர்களால் தீர்வு காண முடிந்தது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று எமது சமூகத்தில் ஜகாத்தின் மூலம் மாற்றத்தை காண முடியவில்லை, ஜகாத்தின் மூலம் சமூகத்துடைய பொருளாதார சரிவை சீரமைக்க முடியவில்லை, வாழ்வாதாரத்தை தரமுயர்த்த முடியவில்லையே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு பிரதானமான காரணி என்னவென்றால், எமது சமூகத்திலே ஜகாத்துடைய இந்த கடமை முறையாக நிறைவேற்றப்படவில்லை. எமது சமூகத்தில் ஜகாத்துடைய கடமையை ஒரு சிலர் முறைகளை பேணி, விதிமுறைகளை அறிந்து ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், சமூகத்தில் பெரும்பாலான தனவந்தர்கள் ஜகாத் என்ற இந்த கடமையை ரமலானுடைய மாதத்தில் சம்பிரதாய பூர்வமாக ஏழைகளுக்கு ஒரு சில காசு பணங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலமாக ஜகாத்துடைய கடமையை முடிந்து விடுகிறது என்று தப்பு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது சமூகத்திலே பார்க்கிறோம், உதாரணமாக ரமலானுடைய மாதம் வருகிறது, ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, எனக்கு இந்த ரமலானில் 100,000 ரூபாய் ஜகாத்தாக நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தன்னுடைய பணத்துக்கு கடமையான இந்த 100,000 ரூபாய் என்ற இந்த ஜகாத்தை ஒரு சில தனவந்தர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்றால், வீட்டு கதவுகளை தட்டக்கூடிய யாசகர்கள், ஏழைகள், இவர்களுக்கு 50-100 ஆக இதனை பகிர்ந்தளிப்பதன் மூலம் இந்த 100,000 ரூபாயுடைய ஜகாத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே போன்று ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, ரமலான் பொதிகளை மக்களுக்கு கொடுப்பதன் ஊடாக அதிலே 2 கிலோ அரிசியையும் பேரீச்சம்பழத்தையும் பருப்பையும் இப்படி அடிப்படை தேவைக்குரிய பொருட்களை ஒரு பையில் போட்டு ரமலான் பொதியாக அதனை ஏழை குடும்பங்களுக்கு பங்கீடு செய்வதன் மூலம் ஜகாத்துடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடிய நிலைப்பாடும் சமூகத்திலே காணப்படுகிறது. அல்லது ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு கவரில் உரையில் 1,000-1,000 இட்டு 100 நபர்களுக்கு பங்கீடு செய்வதன் மூலம் என்னுடைய 100,000 ரூபாயுடைய ஜகாத்தை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாடும் சமூகத்திலே காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி பிழையான, தவறான ஜகாத் விநியோகத்தின் மூலமாக சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை. எமது சமூகத்திலே ஜகாத்தின் மூலம் வெற்றிகரமான, நடைமுறை சாத்தியமான ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டம் கைகளில் இருந்தும் சமூகத்திலே மாற்றத்தை காண முடியவில்லை. சமூகத்தின் பொருளாதார சரிவை சீரமைக்க முடியவில்லை, வாழ்வாதாரத்தை தரமுயர்த்த முடியவில்லை என்றால், அதற்கு பிரதானமான காரணிகளில் ஒன்று, ஜகாத் என்ற இந்த கடமை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, சமூகத்திலே நிலைநாட்டப்படவில்லை. இதன் காரணமாக வறுமை சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது, சமூகத்தின் வளர்ச்சியை கரையான் போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜகாத்தை இப்படி கொடுப்பதன் மூலம் எமது சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் சதகாவுக்கும் ஜகாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொள்ளவில்லை என்ற யதார்த்தத்தை உணர முடிகிறது. சதகா என்பது எவருக்கும் எப்பொழுதும் எவ்வளவும் எந்த காலத்திலும் எந்த நிலையில் இருக்கக்கூடியவருக்கும் கொடுக்கலாம், இதற்கு பெயர் தான் சதகா. ஆனால் ஜகாத் என்பது எவருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதனை கொடுக்க வேண்டும், எவர் கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் ஜகாத்துக்கு இருக்கின்றன. இந்த கட்டுப்பாடுகள் உலமாக்களை அணுகி ஆலோசனை பெறப்பட வேண்டும். இதற்கான தெளிவுகளும் விவரங்களும் பெறப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம், 50 லட்சம் ரூபாய் ஒருவருடைய கையில் ரொக்கமாக இருக்கிறது. இந்த 50 லட்சத்தை வைத்துக் கொண்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவராக முடிவெடுத்து தீர்மானித்து ஒரு வியாபாரத்திலே காலை வைத்து விட மாட்டார். மாற்றமாக இந்த ஊரில் எந்த வியாபாரத்தில் கால் வைத்தால் முன்னேற்றம் அடையலாம், இந்த வியாபாரத்தில் கால் வைத்தவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, பல துறை சார்ந்தவர்களுடைய, வியாபாரிகளுடைய, தனவந்தர்களுடைய, பொருளாதார வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதன் பின்னர்தான் அந்த வியாபாரத்திலே காலடி வைக்கிறோம். ஒரு கட்டிடத்தை எழுப்ப போகிறோம், இந்த நிலத்தில் இந்த பிரதேசத்தில் எத்தனை மாடிகளை கட்டலாம், எந்த முறையில் கட்டலாம், எப்படி கட்டினால் இந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்கும், இந்த கட்டிடம் நிலையானதாக இருக்கும் என்ற பல வகையான துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றதன் பின்னால் ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறோம். ஒரு வாகனத்தை வாங்க போகிறோம் என்றால் எந்த வாகனம் ஒத்து வரும் என்று பல வகையான ஆலோசனைகளின் பின்னர் எமது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நாங்கள் கால் வைக்கிறோம். ஆனால் ஜகாத் என்ற இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றோடு நாம் சம்பந்தப்படும் பொழுது, அந்த ஜகாத்தை நிறைவேற்றும் பொழுது, இந்த ஜகாத் எனக்கு எவ்வளவு கடமையாகும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற அனைத்தையும் நாங்களாகவே தீர்மானித்துக் கொள்கிறோம். என்னுடைய பொருள் இவ்வளவு இருக்கிறது, ஜகாத்தை இப்படி கணக்கு பார்க்க வேண்டும், இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இவ்வளவு கொடுக்க வேண்டும், இத்தனை கூட்டங்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த காலத்தில் கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறைகள் கட்டுப்பாடுகள் இவைகளை பற்றிய தெளிவுகளை விவரங்களை உலமாக்களை அணுகி அறிந்து கொள்ள தவறுகிறோம். நாங்களாகவே அனைத்தையும் தீர்மானித்து ஜகாத்தை கொடுத்து கொள்ள முற்பட்டதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் ஜகாத்தின் மூலம் சமூகத்திலே மாற்றத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. இன்று எமது சமூகத்தில் ஒரு சில தனவந்தர்கள் சொல்லுவார்கள், ஒரு சில ஏழைகளும் சொல்லுவார்கள். ஒரு சில தனவந்தர்களிடம் ஜகாத்தை கேட்டு சென்றால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தலைமுறை தலைமுறையாக எமது ஊரில் இந்த குடும்பத்துக்கு தான் ஜகாத்தை கொடுத்து வருகிறோம். அந்த ஏழை குடும்பம் சொல்லுவார்கள் அந்த தனவந்தரிடம், நீங்கள் இந்த வருடமும் உங்களது ஜகாத்தை எங்களுக்கு தான் தர வேண்டும், ஏனென்றால் 15 வருடங்களாக நீங்கள் எங்களுக்கு தான் தருகிறீர்கள், உங்களுக்கு முன்னால் உங்களது தந்தை அவர்கள், அவருக்கு முன்னால் உங்களது பாட்டனார் அவர்கள், தலைமுறை தலைமுறையாக எமது குடும்பத்துக்கு தான் ஜகாத்தை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எனவே இந்த வருடமும் எமக்கே தாருங்கள். தனவந்தர்களும் சொல்வார்கள், நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்துக்கு கொடுத்து வருகிறோம், இந்த வருடமும் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய வாக்கு மூலமே என்ன சொல்கிறது என்றால் இந்த ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை எங்களால் காண முடியவில்லை. கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய நோக்கம் என்ன, ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் சமூகத்தின் பொருளாதார சரிவை சீரமைக்க வேண்டும், சமூகத்தின் வாழ்வாதார தரத்தை உயர்த்த வேண்டும், இதுதான் நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஜகாத்தின் மூலம் என்ன நடக்க வேண்டும் என்றால், இந்த வருடம் ஃபகீர் என்ற ஒரு காரணத்தினால் ஒருவர் ஜகாத்தை பெறுகிறார், ஃபகீர் என்பது
அவருடைய நாளாந்த குடும்ப செலவு 1000 ரூபாவாக இருக்கிறது, ஆனால் அவரால் 400-500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடிகிறது என்றால் இவர் ஃபுகராக்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஃபகீர் என்ற அடிப்படையில் இந்த வருடம் அவருக்கு ஜகாத் கொடுக்கப்பட்டது. அடுத்த வருடம் வருகிறது, அடுத்த வருடம் மிஸ்கீன் என்ற அடிப்படையில் அவருக்கான ஜகாத் கொடுக்கப்படுகிறது. மிஸ்கீன் என்றால் அவருடைய நாளாந்த செலவு 1000 ரூபாயாக இருக்கிறது, ஆனால் 800 ரூபாய் 900 ரூபாய் தான் அவரால் சம்பாதிக்க முடிகிறது என்றால் இவர்கள் மிஸ்கீன்களாக கருதப்படுகிறார்கள். இந்த வருடம் ஃபகீர் என்ற கூட்டத்தில் ஜகாத் பெற்றவர் அடுத்த வருடம் மிஸ்கீன்கள் என்ற கூட்டத்தில் ஜகாத்தை பெறுகிறார். இன்னும் ஒரு சில வருடங்கள் தாண்டி செல்லும் பொழுது என்னால் ஜகாத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, நான் ஜகாத்திற்கு தகுதி அற்றவன் என்று அவர் பின்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் பட்டியலில் இருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவர் தரமுயர்த்தப்பட்டு விட்டார், தன்னுடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்டுவிட்டார், தன்னுடைய குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை தன்னால் சுமக்க முடியும் என்ற தன்னிறைவு பொருளாதாரத்தின் பக்கம் அவர் வந்துவிட்டார். எனவே அவருக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை. இன்னும் 4-5 வருடங்கள் செல்கின்றன. இப்பொழுது அவர் தன்னுடைய 25,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாவை ஜகாத்தாக கொண்டு வந்து ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும் அல்லது ஜகாத் நிதியத்திடம் அவர் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் ஜகாத்துடைய நோக்கம். சுருக்கமாக சொல்வதென்றால், 10 வருடங்களுக்கு முன்னால் ஃபகீர் என்ற குழுவில் இருந்து எந்த ஏழை ஜகாத்தை பெற்றாரோ 10 வருடங்களுக்கு பின்னால் ஜகாத்தை கொடுக்க கூடியவராக அவர் தரம் உயர்ந்திருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஜகாத்துடைய நோக்கம் இதுதான். ஆனால் என்ன நடக்கிறது, தலைமுறை தலைமுறையாக தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் என்று தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்திற்கு ஜகாத் கொடுக்கப்படுகிறது என்றால் என்ன விளங்குகிறோம், அவர்கள் ஜகாத்தின் மூலம் தரம் உயர்த்தப்படவில்லை, ஜகாத் முறையாக கொடுக்கப்படவில்லை, அப்படி இல்லை என்றால் தகுதி இல்லாமல் ஜகாத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய நோக்கம் சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்து கொண்டு வேலை இல்லாதவர்களாக, நிரந்தர தொழில் இல்லாதவர்களாக, வாழ்வாதாரத்திற்கு வழியற்றவர்களாக வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தனவந்தர்களுடைய ஜகாத்தையும் சதகாவையும் எதிர்பார்த்து காலம் தள்ளும் ஏழைகளை சோம்பேறிகளை உருவாக்க வேண்டும் என்பது ஜகாத்துடைய நோக்கம் கிடையாது. ஜகாத் என்பது அதனை கொடுக்கப்படுவதன் மூலம் ஒரு சில வருடங்களின் பின்னால் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்டுவிட வேண்டும், தரமுயர்ந்து விட வேண்டும், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் மாற்றம் அடைந்து விட வேண்டும். இதனை சாதிக்க வேண்டும் என்றால் ஜகாத் முறையாக கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத்துடைய விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் பேணப்பட்டு ஜகாத் கொடுக்கப்படுவதன் மூலமாகத்தான் இந்த சமூக மாற்றத்தை, இந்த பொருளியல் மாற்றத்தை சமூகத்திலே காண முடியும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்னொரு யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் வறுமை ஒழிக்கப்பட்டது, பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்டவர்களாக சமூகம் தரமுயர்த்தப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதற்கான ஒரு காரணத்தை முன்வைத்தேன், ஜகாத் என்ற கடமை முறையாக சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. மிக பிரதானமான இன்னொரு காரணியும் இருக்கிறது. அந்த காரணி என்னவென்றால், ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் போதும் என்ற மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சமூகத்தின் வறுமையை ஏழ்மையை அதிகமாக கொடுப்பதன் மூலம் மாத்திரம் இல்லாமல் ஆக்கிவிட முடியாது. ஜகாத்தை எடுக்கக்கூடியவர்கள், சதகாவை எடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் போதும் என்ற மனம் கொண்டவர்களாக, தன்னிறைவு கொண்டவர்களாக மாறுவதன் மூலமாகத்தான் ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றத்தை உண்டு பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் இந்த வருடம் எமது ஊரில் எமது சமூகத்தில் 100 மில்லியன் ஜகாத்தாக வசூலிக்கப்படுகிறது, இருநூற்றி ஐம்பது ஏழைகளுக்கு, 500 ஏழை குடும்பங்களுக்கு 100 மில்லியன் என்ற ஜகாத் பங்கீடு செய்யப்படுகிறது. அடுத்த ரமலான் வரும் பொழுது அதே 500 ஏழை குடும்பங்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். ஜகாத் பெற தகுதியானவர்களாக அவர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள், இந்த வருடமும் எங்களுக்கு ஜகாத் வேண்டும். 100 மில்லியன் பகிர்ந்தளிக்கப்பட்டது, அதன் மூலமும் அவர்கள் தங்களை தரம் உயர்த்தி கொள்ள முன்வரவில்லை என்றால் அவர்களுக்கு போதும் என்ற மனம் கிடையாது என்பது அர்த்தம். கண்ணியமானவர்களே, சமூகத்திலே ஜகாத்துடைய கடமை மிகச் சரியாக விதிமுறைகளை பேணி, கட்டுப்பாடுகளை பேணி, ஜகாத்தை விநியோகம் செய்வதன் மூலமாக மட்டும், ஜகாத் வசூலிக்கப்பட்டு உரியவர்களுக்கு கொடுக்கப்படுவதன் மூலமாக மட்டும் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சமூகத்திலே பொருளாதார தன்னிறைவு கண்டவர்களாக ஒவ்வொரு ஏழையையும், வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட குடும்பங்களையும் மாற்ற முடியாது அவர்களாக மாற நினைக்காத வரைக்கும். எமது சமூகத்துடைய மிகப்பெரும் நோயாக இது மாறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எமது சமூகத்திலே பார்க்கிறோம், ஜகாத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டால் ஒரு சில விண்ணப்பங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். அந்த விண்ணப்பம் ஒரு விதவை தாயிடம் இருந்து வந்திருக்கும். அந்த விதவை தாய்க்கு 75 வயது இருக்கும். 4 ஆண் மக்கள் இருப்பார்கள். அந்த 4 ஆண் மக்களுடைய சம்பாத்தியத்தில், 4 ஆண் மக்களுடைய பராமரிப்பில் அந்த விதவை தாய் வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த தாயும், நான் விதவை என்ற காரணத்தினால் ஜகாத் பெற தகுதியானவள் என்று ஜகாத்துக்காக விண்ணப்பித்திருப்பார். இது ஆச்சரியமானது. விதவைகளுக்கான ஜகாத் அல்லது விதவைகளுக்கான சதகா அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அது ஏன் கொடுக்கப்படுகிறது? ஒரு காலம் இருந்தது, அந்த விதவை தாய் இளவயது தாயாக இருந்தால், 25 வயதில் 30 வயதில் விதவையாக மாறிவிட்டால் 4 குழந்தைகளை, 4 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய, படிக்க வைக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த விதவை தாயின் தலையில் காணப்பட்டது. எனவே அந்த தாய் ஜகாத்துக்காக விண்ணப்பிப்பது நியாயமானது, அது கடமை. அவருக்கான ஜகாத் ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்? வாழ்க்கையில் அந்த பெண் தனிமரமாக மாறிவிட்டால் 4 குழந்தைகளை பராமரித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். எனவே அந்த தாய்க்காக ஜகாத் ஒதுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். விதவை என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறி நால்வரும் இணைந்த தாயை பராமரிக்கும் காலத்திலும் நான் விதவை தாய் என்று ஜகாத்துக்காக விண்ணப்பிக்கிறார்கள் என்றால் ஜகாத்தை சரியாக விளங்கவில்லை என்று அர்த்தம். கண்ணியமானவர்களே, எனவே பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணவில்லை, போதும் என்ற மனம் இன்னும் ஏற்படவில்லை என்று அர்த்தம். கண்ணியமானவர்களே, எனவே கிடைக்கக்கூடிய ஜகாத்தின் மூலம், சதகாவின் மூலம் தன்னிறைவு கண்டு தங்களது வாழ்க்கை தரத்தை எப்படியாவது உயர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய சதகாவையும் ஜகாத்தையும் எதிர்பார்த்து காலம் தள்ளும் அந்த நிலைமையை விட்டொழிக்க வேண்டும் என்ற மன உறுதி அனைத்து முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் சொல்கிறார்கள், سألت رسول الله صلى الله عليه وسلم فأعطاني நான் நபி அவர்களிடம் ஒரு தடவை போய் யாசகம் கேட்டேன். யா ரசூலல்லாஹ், சதகாவில் இருந்து ஜகாத்தில் இருந்து ஏதாவது தாருங்களே. நபி அவர்கள் தந்தார்கள். ثم سألته 2 தடவையும் போய் கேட்டேன், فأعطاني மறுபடியும் தந்தார்கள். 3 தடவையும் போய் கேட்டேன், மறுபடி நபி அவர்கள் தந்தார்கள். பின்னர் சொன்னார்கள், யா ஹகீம், ஒன்றை அடிமணலில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இன்னஹாதல் மால் ஹதிரத்துன் ஹுல்வா, இந்த பணம் இருக்கிறதே, பொருளாதாரம் இருக்கிறதே, இது பசுமையானது, இனிமையானது, எவ்வளவுதான் கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள், இனிமையாக இருக்கும், எவ்வளவுதான் கிடைத்தாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் பமன் அஹதஹு பிசஹாவத்தின், யாரெல்லாம் தனக்கு கிடைக்கக்கூடிய ஜகாத்தையும் சதகாவையும் கொடுப்பனவுகளையும் கூட போதும் என்ற மனதோடு, தன்னிறைவோடு யாரெல்லாம் அதனை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த சதகாவில், ஜகாத்தில், கொடுப்பனவில் அல்லாஹ் வரக்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஒமன் அகதஹு பி ஷராபி நஃபின், யாரெல்லாம் இன்னும் வேண்டும் என்ற பேராசை உணர்வோடு அந்த ஜகாத்தையும் சதகாவையும் கொடுப்பனவுகளையும் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ லம் யுபாரக் லஹூ ஃபி, அவர்களுக்கு அதில் பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. அடுத்த வருடமும் ஏழைகளாக தங்களை காட்டிக்கொண்டு கை நீட்டுவார்கள். நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், சாப்பிட சாப்பிட வயிறு நிறையாதவர்களை போல கை நீட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஹகீம், நீங்கள் இப்படி மாறிவிடக் கூடாது. அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுப்லா, நீங்கள் அடுத்தவர்களிடம் எடுத்து வாழ்வதை விட கொடுத்து வாழ்வதுதான் கண்ணியமான நாகரிகமான வாழ்க்கை என்ற யதார்த்தத்தை நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். அந்த சஹாபியுடைய உச்சன் தலையில் இந்த போதனை ஏறிவிட்டது. அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா அர்ஸாஉ பஅதக்கு அஹதன் ஷைஆ, இதற்கு பின்னால் இந்த உலகில் நான் உயிர் வாழும் வரைக்கும், இந்த சஹாபி அவர்கள் 120 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் உயிர் வாழும் வரைக்கும் இதற்கு பின்னால் எவரிடமும் எதனையும் எடுக்க மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், கிடைப்பதை எடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய காலத்தின் பின்னால் ஹஜரத் அபூபக்கருடைய ஆட்சி காலம் வருகிறது. ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் முக்கியமான சஹாபாக்களுக்கு ஒதுக்கக்கூடிய பைத்துல் மாலில் இருந்து ஒதுக்கக்கூடிய பகுதியை ஹகீம் இப்னு ஹிசாமுக்கு அனுப்பினார்கள். சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம். ஹசரத் அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2 வருடம் மறுபடி வருகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு வேண்டாம். ஹசரத் உமருடைய ஆட்சி காலம் வருகிறது, 10 வருடங்கள் ஆட்சி காலம். ஹசரத் உமருடைய காலத்தில் 10 வருடங்களாக வருடா வருடம் அவருக்கான கொடுப்பனவு வருகிறது. 1000 பைத்துல் மாலில் தங்கமும் வெள்ளியும் குவிந்து கொண்டிருக்கிறது. ஹகீம் இப்னு ஹிசாமுக்கான கொடுப்பனவு வருகிறது. சொல்கிறார்கள், எனக்கு வேண்டாம், நான் கபூல் செய்ய மாட்டேன். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலம் வருகிறது, அவருக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அந்த காலத்திலே அந்த சஹாபி அவர்கள் மரணமடைகிறார்கள். ஹிஜ்ரி 36 ஆண்டில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னால் அந்த காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அவர்கள் ஒரு தடவை ஹகீம் இப்னு ஹிசாம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள். ஹஜரத் உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் வந்து சொல்கிறார், ஹஜரத் அவர்களே, என்னுடைய தந்தை ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது 1,000,000 திருகங்கள் கடனாளியாக மரணித்து இருக்கிறார். 1,000,000 திருகம் கடனாளியாக என்னுடைய தந்தை அவர்கள் மரணித்து விட்டார்கள். நீங்கள் தொலைநோக்கு பார்வையுடைய மிக பெரும் அறிவாளியாக இருக்கிறீர்கள். என்னுடைய தந்தையின் தலையில் உள்ள 1,000,000 என்ற இந்த கடனை எப்படி அடைக்கலாம் என்பதற்காக ஒரு வழி சொல்லுங்களே என்று அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ஹகீம் இப்னு ஹிசாமிடம் வருகிறார்கள். ஹகீம் இப்னு ஹிசாம் யார்? நபி அவர்களிடம் 3 தடவை யாசகம் செய்து நபி அவர்களால் நல்வழி காட்டப்பட்டு யாரிடமும் எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய கையை நம்பி சொந்த காலில் நின்று வாழ்வேன் என்று மன உறுதி பூண்டவர்கள் தான் ஹகீம் இப்னு ஹிசாம். பிற்காலத்தில் எப்படி மாறுகிறார்கள் என்றால், அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் தன்னுடைய தந்தை மரணமடையும் பொழுது 1,000,000 திருகம் கடனாளியாக மரணித்திருக்கிறார். ஹகீம் இப்னு ஹிசாம், ஏதாவது ஆலோசனையை சொல்லுங்களே என்று கேட்கிறார்கள். ஹகீம் இப்னு ஹிசாம் கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தையின் கடனில் இப்பொழுது எவ்வளவு மீதம் இருக்கிறது? சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், 1,000,000 திருகங்கள் இன்னும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஹகீம் இப்னு ஹிசாம் அவர்கள் சொன்னார்கள், அலைய ஹம்துமியா, அதில் 500,000 திருகங்களை நான் பொறுப்பேற்கிறேன். இந்த சஹாபி அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்களிடம் யாசகம் கேட்டு வந்தார்களோ அந்த சஹாபி அவர்களுக்கு நபி அவர்கள் உணர்த்தினார்கள், எடுத்து வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, கை நீட்டி வாழ்வது நாகரீகமான வாழ்க்கை அல்ல, அது ஜகாத்தாக இருந்தாலும் சதகாவாக இருந்தாலும் அதனை திறந்த மனதோடு போதுமென்ற மனதோடு அதனை பெற்று அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பார்க்க வேண்டும். ஜகாத்தை நம்பியே வாழ்வது, சதகாவை நம்பியே வாழ்வது, எப்பொழுதுதான் ரமலான் வரும் என்னுடைய வீட்டை நிறைத்துக் கொள்ளலாம் என்று சதகாவையும் ஜகாத்தையும் நம்பி வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல என்று நபி அவர்கள் உணர்த்தினார்கள். சஹாபி அவர்கள் மிகச் சரியாக அதனை விளங்கிக் கொண்டார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சுயமாக எப்படி தரம் உயர்த்திக் கொள்ளலாம் என்பதனை யோசித்து அதற்காக உழைத்தார்கள். இன்னொரு முஸ்லிமுடைய கடனுக்காக 500,000 திருகங்களை ஒரே வார்த்தையில் அள்ளி வீசக்கூடிய தனவந்தராக பிற்காலத்திலே மாறுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே சமூகத்திலே ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம், சதகா என்ற கூட்டுறவு திட்டத்தின் மூலம் சமூகத்தின் வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால், வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால், வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களை தரம் உயர்த்த வேண்டும் என்றால், கொடுப்பதன் மூலமாக மட்டும் இது சாத்தியப்பட முடியாது. எடுப்பவர்களுக்கும் மனமாற்றம் வேண்டும். எடுக்கக்கூடியவர்கள் நினைக்க வேண்டும், நான் எடுத்து எடுத்து வாழ்வது அல்ல, நானும் தன்னிறைவு கண்டவனாக மாற வேண்டும், போதும் என்ற மனமுள்ளவனாக மாற வேண்டும். எனக்கு அல்லாஹ் அளந்ததை வைத்து எப்படி உலகத்தில் கண்ணியமாக என்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டு கையேந்தாமல் கண்ணியமாக வாழலாம் என்பதற்கான வழியை அவர்கள் தேட வேண்டும். கொடுக்கக்கூடியவர்கள் மிகச் சரியாக கொடுக்க வேண்டும். இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் சமூகத்தில் ஜகாத்தின் மூலம் வறுமையை ஒழித்து கட்டலாம். அப்படி இல்லை என்றால் மில்லியன் மில்லியனாக ஜகாத் வசூலிக்கப்பட்டு வருடா வருடம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் அடுத்த வருடமும் அந்த பட்டியல் நிறைந்துதான் இருக்கும். நபி அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், உக்திமு பில்லாஹி அலா சலாத், மூன்று விடயங்களை சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இறுதியாக சொன்னார்கள், லா யத்தஹு அபுதுன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். இந்த மனிதன் யாசகத்தின் வாயிலை திறக்கிறானோ, யாசகம் செய்து கை நீட்டி அடுத்தவர்களிடம் கை நீட்டி வாழும் பழக்கத்தை இந்த மனிதன் உருவாக்கிக் கொள்கிறானோ, நபியவர்கள் சொன்னார்கள், இவனுக்கு எவராலும் கொடுத்து முடிக்க முடியாது. இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ர், அவனுக்கு அல்லாஹ் வறுமையின் வாயிலை திறந்து விடுவான். எவ்வளவுதான் கொடுத்தாலும், இந்த ரமலானின் 100,000 ரூபாய் யாசகத்தின் மூலம் சம்பாதித்தாலும் அடுத்த மாதமும் அதனை தொழிலாக செய்வார்கள். ஏனென்றால் அல்லாஹ் வறுமையின் வாயிலை திறந்து விட்டான் என்று நபி அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சமூகத்தின் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பது அனைத்து முஸ்லிம்களுடையவும் கடமை. அதற்காக ஜகாத்துடைய கடமையை தனவந்தர்கள், கொடுப்பவர்கள் முறையாக கொடுக்க வேண்டும், எடுப்பவர்கள் தன்னிறைவோடு போதுமென்ற மனதோடு எடுக்க வேண்டும். இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் சமூகத்தில் ஜகாத்தின் மூலம் மாற்றத்தை உண்டு பண்ணலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம், சதகா என்ற கூட்டுறவு திட்டத்தின் மூலம் சமூகத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களை காணக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.